ರತ್ನವಾಣಿ ಸಮುದಾಯ ಬಾನುಲಿ ರತ್ನವಾಣಿ ಪ್ರಚನೆಯ தீர்வைய உடனே கேளுங்க வெளியே வந்து குல கொடுங்க சொத்தரத்தா போவை இது மக்களுக்கான சேவை அற்புத அர்த்த தெரிஞ்சு போவோம் தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ ரத்னவாணி சமுதாய வானொலி ரத்னவாணி
ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது.
நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம்.
வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்.
ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது சாதனையாளர்களை போற்றும் வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் யோகினி யோகா ரத்னா டாக்டர் டி கார்கி ஊர்மிளா அவர்களை. வணக்கம் மேடம்.
வணக்கம் சார்.
இந்த அருமையான தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி எங்களுக்கு. உங்களை பத்தின அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக.
ரத்னவாணி 90.8 FM-இல் கலந்து கொண்டு இன்னைக்கு நான் உங்க கூட பேச அழைத்ததற்கு முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பெயர் கார்கி ஊர்மிளா. இந்த யோக துறையில கடந்த ஒரு 30 வருடமாக என்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வாழ்க்கை நெறியாகவே கொண்டு வந்துட்டு இருக்க. நான் என்னுடைய யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தன்மை. நம்ம சின்னவங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பள்ளியிலருந்து மாரல் எஜுகேஷன் மாரல் வேல்யூஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், வேல்யூ எஜுகேஷன். அது இப்போ இல்லாமே போயிடுச்சுங்க நிறைய பேருக்கு. அந்த ஹியூமானிட்டியை இந்த மாரல் அப்படிங்கக்கூடிய ஹியூமானிட்டி சிஸ்டத்தை வந்து கொண்டு வர வைக்கிறதுக்கு தான் இந்த யோகக்கலை வரணும் ஒவ்வொருத்தருக்கும். அது நம்ம கத்துக்கிற முறை வந்து எப்படி இருக்கணும்னா சின்ன வயசுல இருந்தே இருக்கணும். அதாவது ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் யோகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயல்பா பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கும். இப்போ ஒரு காலேஜுக்கு போறோம், ஒரு ஸ்கூலுக்கு போறோம், அப்ப வந்து இந்த இந்த ஸ்கூல்ல எதுக்கு நம்ம சேர்த்தணும், நம்ம இந்த வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறாங்க, நம்ம குழந்தைங்க ஒழுக்கமா வளருவாங்க இப்படிங்கிற பெற்றோர்களுடைய கண் வந்து அந்த மாதிரி காது கேக்குது மற்றவங்க சமுதாயத்திலிருந்து. அதனால அந்த பள்ளியிலையோ அந்த கல்லூரியிலையோ போய் குழந்தைங்கள நம்ம சேர்த்துறோம். ஸோ அப்போ வந்து அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சமுதாயத்தில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். அப்போது இதுக்கு தனியாக ஒரு சிறப்பம்சம் இப்போ சொல்லப்படுது. காரணம் என்னன்னா மனிதநேயம் இல்லை, ஹியூமானிட்டி இல்லை. அதனால இது நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கணும்னு நம்ம வாழ்க்கை நெறிய பயன்படுத்திட்டே இருக்கும் போது தான் இது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வந்து அந்த செயல்பாடு திறன் வரும். ஸோ என்னோட வாழ்க்கையிலையும் அப்படி தான். இந்த யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சிறு வயதுலேருந்தே நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகள், நம்மளுடைய லைஃப் சிஸ்டம், நம்ம செய்யக்கூடிய லைஃப் ஸ்டைல். இப்போ நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து நைட் படுக்கும் வரை என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ அது எல்லாமே ஒரு சின்சியராக நம்ம வேலையை கொடுத்துருக்க வேலையை வந்து கரெக்டாக அப்படின்னு செய்யறதே ஒரு யோகம் தான். ஸோ அப்படி வந்துட்டே இருக்கும் போது நம்ம பார்க்குறோம், ஒரு ஸ்கூலில் பார்க்குறோம், கார்பரேட்டில் பார்க்குறோம், நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. வாழ்க்கையில் மன அழுத்தம் ஏற்படுது, சோர்வு ஏற்படுது, தன்னை வந்து தன்னை யாருன்றதே மறந்துடுறாங்க. நம்ம எதுக்காக என்ன செய்கிறோங்கிறதும் புரியாமல் செய்கிறாங்க. அப்படி நான் பார்த்து சந்தித்த இடங்கள் எல்லாமே தான் வந்து நான் கார்பரேட்டில் வந்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்து நான் ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் சேர்றேன். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். அப்படி வந்து சேரும் போது என்னுடைய காலேஜ் சீனியர்ஸ் எல்லாரையும் நான் பார்க்குறேன். எல்லாரும் ரொம்ப சோர்வாகவும் மன அழுத்தத்தோடையும் ரொம்ப வந்து ஒரு பரபரப்பாக அப்படியே வேலை ஈடுபாடு செஞ்சிட்ருக்காங்க, ஒரு சந்தோஷம் அதை செய்யாமல். அப்போது ஒரு கார்ப்பரேட்டில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தால் இப்படி தான் நம்ம இருக்கணுமா அப்படிங்குள்ள அச்சம் நமக்குள்ளே ஒரு ஆங்ஸைட்டி ஏற்படுத்துகிறாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இன்னும் பலப்படுத்தணுங்கிற ஒரு மனசு எனக்கு வந்திருந்தது. ஏன்னா நான் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அது என்னைய தொடர்ந்து பயணிச்சிட்டு வரும்போது காலேஜ்லேயும் நான் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கேன். இப்படி என்ன வந்து மேம்படுத்திட்டே கொள்ள பண்ணிட்டு இருக்கும் போது உலகத்தில் இருக்கிற மற்றவங்க ரொம்ப சோர்வாக இருக்கிறது, அதை நம்ம மாற்றணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி வரும்போது தான் இந்த யோகம் எனக்கு கை கொடுத்துச்சு. அதை ஒரு துறையாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எனக்குள்ளே வந்தது. மற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துக்க ஆரம்பித்தேன். என்னுடைய பேமேட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம சர்க்கிள்ஸில், கொலீக்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து நீ வந்து என்ன பண்ணணும், என்ன மாதிரி உணவுகள், எப்படி வாழ்க்கை முறை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டே வரும்போது நம்ம பிரதமர் மோடிஜி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு சர்டிஃபிகேட், அதாவது ஒரு சான்றிதழாக கொண்டு வந்து பிரதிபலித்து இப்போ டாக்டரேட் இன் வேதிக் யோகா அப்படின்னு நான் சொல்லிக் கொடுங்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முதல் காரணம் என்னுடைய பெற்றோர், தாய் தந்தையர், என்னுடைய குரு, கடவுளுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்படி நான் இந்த மாதிரி நான் ஒரு பிறவி எடுத்து மற்றவங்களுக்காக நான் வந்து என்ன செய்யலாம், ஒரு பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு ஒரு வேல்யூ சிஸ்டமுங்க உணர்த்தணும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, அதை உணர்த்தக்கூடிய தன்மை வந்து மறந்து விட்டது இந்த சமுதாயத்தில். அதை கொண்டு வர்றதுக்காக இந்த யோகா எனக்கு சர்டிஃபிகேட் வாயிலாக இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி என்ன யோகினி, யோக ரத்னா இப்படி பல டைட்டில்களை கொடுத்து மக்களுக்கு, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு, பெரியவர்களுக்கு, சிறியவர்களிருந்து பெரியவர்கள் முதல் எல்லா வயதினருக்கும் பார்த்தீங்கன்னா யோகாங்கிறது யோகா தெரப்பி தெரப்பிஸ்ட் தெரப்பிட்டிக்கா ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே வழி வேதனை இருக்குது, அதை வந்து மாற்றிக்கணும் அப்படி கொண்டு வர்றதை வந்து எப்படி எடுத்து நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லும் போது தெரப்பிட்டிக் யோகான்ற ஒரு அங்கம் வருது. யோகம் அப்படின்னாவே நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரம் வந்து போகணும், அப்பதான் நம்ம யோகத்துல இணைய முடியும். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே சும்மா ஆசனங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அஷ்டாங்க யோகம் இது ஒரு பிரதிபலிப்பா இருக்கு. நம்ம பதஞ்சலி முனி யோக சூத்ரா எழுதியிருக்காரு அஷ்டாங்க யோகம், யமா நியமா ஆசனம் பிராணாயமம் பிரத்யாகாரம் தாரணம் தியான சமாதி இப்படி சொல்லக்கூடிய எட்டு அம்சங்கள் அங்கங்கள் அப்படிங்கிறத வந்து ஒன்னொன்னா வலியுறுத்திட்டு வர்றதுதான். சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லக்கூடிய யமா நியமா இதெல்லாத்தையும் கொண்டு வரணும். அடுத்தது ஆசனா, ஆசனாங்கிறது நம்மளுடைய உடம்புலுடைய சக்தியும் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திடத்தையும் கொண்டு வர்றது தான் சுகம் ஸ்திரம் ஆசனம் சொல்லியிருக்காரு. அதை நம்ம உடம்புல கொண்டு வந்து மேற்கொண்டு அதை வந்து கொண்டு போய் பிராணாயமம் மூச்சு பயிற்சி மூலியமாக செஞ்சு அதை நம்ம ஸ்டெபிள் பண்ணி அந்த மூச்சு மூலியமாக நம்ம மனதிற்கு கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் திறனை வளர்த்துக்கொண்டு அது மூலியமாக நம்ம வந்து நம்மளுடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி பிரத்யாகாரா சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தி, அடுத்தது ஃபோக்கஸ் தாரண தியான சமாதி இந்நிலைக்கு நம்ம போகக்கூடியது தான் இந்த யோகம். ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே யோகம் செய்யவில்லை. யோகம் வந்து செய்யணும் அப்படின்னா முதல்ல தன்னை திடப்படுத்திக்கணும், பலப்படுத்திக்கணும், அதுக்கு மனது ஒருநிலைப்படுத்தணும். யோக சித்த விருத்தி நிரோதக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் கோல் ஆஃப் யோகா. அப்படின்னா நம்ம வந்து மனசை ஒருநிலைப்படுத்திக்கணும். மனசு எப்பப்பார் சஞ்சலப்பட்டுட்டு தான் இருக்கும், அது ஒரு குரங்கு அப்படின்பாங்க இல்லைங்களா. ஸோ மனசு சஞ்சலப்பட்டுட்டு தான் இருக்கும், என்ன இதுனா அது அதுனா இது அப்படின்னு அலைப்பாஞ்சிட்டு இருக்கும். அதை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், காயேன வாச்சேன மனசேன சொல்லுவாங்க இல்லையா பாடல்களில். ஸோ அப்போ வந்து நம்ம மூன்றும் ஒருங்கிணைத்து செயல்பட்டு நம்ம ஆத்மா என்ன சொல்லக்கூடுதோ அந்த திறனை அறிஞ்சு நம்ம மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் போது தான் அந்த யோகம் வெளிப்படுத்துறது செய்யும். இப்படி நம்ம அறிஞ்சு செயல்படுத்துறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அந்த தயார்படுத்திக்க நிலையை தான் நம்ம சிறு வயதுலேருந்தே செஞ்சுட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு பிராப்தம் எனக்கு கிடைச்சதில் சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி வழி நடத்திட்டு வரும்போது ஒரு காலேஜை விட்டு ஆஃபீஸ்க்கு வந்து இப்படியெல்லாம் பார்க்கும் போது சிரமப்படுறத பார்க்கும் போது நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு மனது திடமாகி யோகா சர்டிஃபிகேஷன் வந்து யோகா தெரப்பி, யோகா டீச்சர் இவாலுவேட்டர், யோகா யூனோ ப்ரெக்னன்சிக்கு, ஸோ விமன் ப்ரெக்னன்சிக்கு யோகா, விமன் யோகா, போலீஸ் பர்சனலுக்கு யோகா, டாக்டர்ஸ் அதாவது மெடிக்கல் மருத்துவத்துறை துறைகளில் இருக்கவங்களுக்கு கூடிய யோகா, வேலையிலே, அதாவது முழு கவனம் எப்பப்பார் வேலையிலே இருக்கக்கூடிய ஒர்க்கஹாலிக்குன்னு யோகா. நம்ம வண்டி போயிட்டு இருக்கோம், டிரைவிங்ல போறோம், அவங்க என்ன மாதிரி யோகா. ஸோ எல்லா இடத்துலையும் யோகா வந்து பயனுள்ளதாகவும் இருக்கிறது. எல்லாருடைய அங்கமாகவும் அம்சமாகவும் யோகா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மாதிரி செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கும் போது என்ன வந்து ஒருத்தவங்க வந்து மைசூர்ல ஒரு மேயர் மூலயமா, மைசூர் மேயர் மூலயமா எனக்கு யோகா டாக்டரேட் இன் யோகா தெரப்பி அவார்டு கிடைச்சது. அது மூலயமா வந்து சைத்தன்யா குளோபல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு யோகா சமஸ்கிருதம் யூனிவர்சிட்டி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மூலயமா நான் டாக்டரேட் இன் வேதிக் யோகா முடிச்சிருக்கேன். ஸோ இது மூலயமா வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ எல்லா விமன் போலீஸ் பர்சனல்லேருந்து எல்லாரோட அம்சங்களுக்கும் அங்கங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேங்க.
இந்த யோகா பயிற்சியை நம்ம அதிகம் கத்துக்கிறதுனால என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும்?
பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆரம்பத்தில் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம இந்த இப்போ சடனாக போனீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணாலும் 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அவ்வளோதான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் சந்திக்க, மனமேடையில் இருக்க மனப்பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வாழ்க்கையில் வரக்கூடியவங்க அர்ச்சதை போடுறவங்களா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. நல்ல நிகழ்வுகளில் கூட பரபரப்பு இருந்துகிட்டே இருக்குது. அப்போது இது எல்லா விதத்துலேயும் இது பயனடையும். ஸோ நம்ம முதல்ல பரபரப்பான வாழ்க்கையை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமைதிப்படுத்தும். யோகங்கிறது வந்து நம்மளை நம்ம வந்து நம்ம மூச்சு பயிற்சினால கட்டுப்படுத்தும் போது நம்மளை ஒருங்கிணைக்கும். நமக்குள்ளே இருக்கிற செயலாற்றலை ப்ரையாரிட்டைசேஷன் சொல்லக்கூடியதை பண்ண வைக்கும், எது முக்கியத்துவம் கொடுக்கும். பயனுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை ரிலீவ் பண்ணும், நல்ல ஃபோக்கஸ் கொடுக்கும், கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய அறிவுத்திறனை மேம்பட்டு வளர்க்க செய்யும். நம்ம தனியாக இருந்து போராடுற டைமில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது யாரும் கூட இல்லை பேச்சு துணைக்கு அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த முதியோர் இல்லம் அந்த மாதிரிலாம் சேர்த்துருவாங்க. அது எதுவும் இல்லாமல் நிறைய யோகங்கள், பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், அஷ்டாங்க யோகம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்லா யோகமும் அந்தந்த டைமில் நம்ம மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி நம்மளுடைய இமோஷனல் சொல்லக்கூடிய அதாவது மைண்ட் இமோஷன் நம்ம ஃபிசிக்கல் எல்லா ஆஸ்பெக்டுக்கும் யோகங்கள் வந்து ஹோலிஸ்டிக்காக ஒரு ஒருங்கிணைச்சி ஒரு ஒரு குறிப்பிட்ட மட்டும் இல்லாமல் எல்லா முழு பயணியும் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா யோக நித்திரைன்னு சொல்லுவோம். அந்த யோக நித்திரை பார்த்தீங்கன்னா அது ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறது, அதாவது வந்து டீப் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்கை. இந்த பர்டிகுலர் யோகா மூலயமா நம்ம சரியான ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து சீர் செய்ய முடியும். இந்த அதை வந்து மலச்சிக்கல்கள் மேலும் வந்து நம்ம உடலை வந்து பலப்படுத்துவதன் மூலமாக நம்ம மனசையும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க உதவும் இந்த யோகா. கடுமையாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து பயனளிக்கும் நமக்கு. பொதுவாக வந்து கடுமையாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா. ஸோ யோகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாரும் யோகா ஆசனம் மட்டும்தான் பண்ணி அதில் பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபிசிக்கல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பார்க்குறாங்க. இதில் தெரப்பட்டிக் பெனிஃபிட்டும் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம போகணும். ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் அதாவது உடம்புகளுக்கு மட்டும் பிரச்சனை இருந்தால் அதை சரிப்படுத்தணும்னு பார்க்காம மனரீதியான பிரச்சனைகள் தெரப்பட்டிக்காக பண்ணுற உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை போக்குறதுக்கும் சரி ப்ரிவென்ஷன் தான் முக்கியம் இதில். அதாவது வந்து நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க, ஒரு படிச்சிருப்போம். அதாவது வருமுன் காப்பது நல்லது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன மாதிரி யோகாசனத்தை ஃபஸ்ட்லேருந்தே கடைபிடிச்சிட்டு வரலாம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பண்ணிட்டு வந்தோம்னா இதனுடைய பயன்கள் வந்து பெரிய அளவில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை ஹெல்த்தியாக நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இது உதவி செய்யுது. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் காலையில் எழுந்துறதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்றதும் சரி, படுக்கும் வரை நம்மளே தயார்படுத்தி கொள்வதிலையும் சரி, ஒரு ஒரு திடீர்னு ஒரு மீட்டிங் இருக்குது, திடீர்னு ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னா அதை எப்படி கையாள்றது, நம்மளை அதை எப்படி கையாள்றக்கூடிய பக்குவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அங்கமாகவும் இது இருக்குது. நோய்களுக்கு வந்தால் மட்டுமே யோகா இல்லை, நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்தி பலப்படுத்தி கொள்வதற்குமே இந்த பயன்கள் மிகவும் சாத்தியமாக ஆகும்.
இந்த யோகாசனம், யோகா தெரப்பி, இந்த ரெண்டு இதை பத்தி சொல்லுங்க. யோகாசனம், யோகா தெரப்பி.
யோகா ஆசனம்ங்கிறது ஒரு அங்கம் யோகா, அஷ்டாங்க யோகாத்துல பாத்தீங்கன்னா அது மூணாவது அங்கமா இருக்கு யோகா ஆசனம். யோகா தெரப்பிங்கிறது வந்து எந்த ஒரு புத்தகத்திலையும் குறிப்பிடுவது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யோகா தெரப்பி அப்படின்னு எடுத்தீங்கன்னா பகவத்கீதா தான். ஏன்னா அங்கே போய் அர்ஜுனர் சொல்கிறாரு, என்னால் பண்ண முடியாது, போர்க்களத்தில் போய் என்னால் வந்து போரிட முடியாதுன்னு சொல்லி ஸ்ரீ பகவான்கிட்ட சொல்கிறாரு, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட. அப்போது அங்கே வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்கிறார் அவர்கிட்ட, நீ வந்து உன்னுடைய தர்மத்தை தான் செய்ய போகிறாய் அப்படின்னு அவருக்கு உபதேசம் செய்கிறாரு. அப்போது யோகா தெரப்பிங்கிறது அங்கேயே நம்ம பகவான்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம புத்தகத்தில் தெரப்பட்டிக் யோகா அப்படின்னு எந்த ஒரு புத்தகத்திலையும் இல்லை. இப்போ மாடர்ன் சயின்ஸ் வந்த யோகாவில் தான் நம்ம வந்து தெரப்பட்டிக் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா அப்படிப்பட்ட வியாதிகளை சந்திச்சு வரோம். ஏன்னா காலையில் எழுந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியான சுவாசத்தை பயன்படுத்துகிறோமா, சரியான உணவு முறைகளை உட்கொள்கிறோமா, சரியான தூக்கம் தான் இருக்கா, இல்லை நல்ல ஆரோக்கியமான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் நம்ம செய்யக்கூடிய ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி செய்கிறோமா, அப்படி எதுவும் செய்யறதில்லை. அப்போது எல்லாமே வியாதிகள் வியாதிகள் சொல்லி நம்ம ஜங்க் ஃபுட்டு ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்கலாம் அப்படின்னு நம்மளை பாதுகாக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம நிறையா ஆய்வுகள் பண்ணி இப்போ தெரப்பட்டிக் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு வந்திருக்கோம். அதனால சயின்ஸ் வந்து மெடிசினல் ஃபீல்டு வந்து நம்மளே வந்து நிறையா வந்து வழிவகுத்திருக்கோம், நிறையா வியாதிகளுக்கு வழிவகுத்திருக்கோம், நிறையா மெடிசன்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் தெரப்பட்டிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துறதுக்கு மருத்துவர் அவங்க மெடிக்கேஷன் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு சஜஷன் மூலயமா தான் தெரப்பட்டிக் யோகா வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா அவங்க உடம்பு வந்து ஒத்துழைக்கணும், அதை செய்யக்கூடிய தன்மை அவங்க மனசுக்கு இருக்கணும், உடம்புக்கு இருக்கணும். யோகா ஆசனம்ங்கிறது அனைவரும் செய்யக்கூடியது, சின்னவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யோகா ஆசனங்கள் செய்யலாம். யோகா தெரப்பிங்கிறது வந்து ஒரு மருத்துவர்களுடைய கன்சல்டேஷனோடு இருந்து அவங்க கூட சேர்ந்து நம்ம செய்யக்கூடியதுதான் இந்த யோகா தெரப்பட்டிக் அப்படிங்கிறது.
இந்த யோகா பயிற்சி வந்து யார் யாரெல்லாம் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது?
யோகாங்கிறது நான் அதாவது ஒரு எல்லாருமே பண்ணலாம், யாருக்குமே இது விதிவிலக்கு கிடையாது பண்ணக்கூடாதுன்னு. நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா யோக வாழ்க்கை தான் ஒரு நம்மளுடைய வாழ்க்கை முறையே. நம்மளுடைய பாரத நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையே வந்து யோகா அப்படிங்கிற வாழ்க்கை நிறையை தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். பிரிட்டிஷ் ஆதிக்கம் வந்தது பிறகு தான் நம்ம இந்த மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன், இப்போ யோகாங்கிறது ஒரு நம்மளுடைய பண்டைய செயல்திறனை அது எல்லாத்தையும் போக்கி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு தனியாக வந்து படிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அது மன வேதனையாகவும் தான் இருக்கிறது. ஆனால் யோகா அப்படிங்கிறது வந்து அனைவரும் செய்யக்கூடியது, இதில் எந்த பாகுபாடும் கிடையாது, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் ஒரு குவாலிட்டி, உனக்குள்ளே இருக்கிற குவாலிட்டி என்ன, ஒரு பொருளை வாங்குறோன்னா இந்த ஒரு மொபைல் வாங்குறோன்னா அதனோட குவாலிட்டி என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களுடைய யோகம் அப்படின்னா உங்கள் உடம்புல் ஆரோக்கியம் எப்படி வச்சுருக்கீங்க, டிசீஸ் இல்லாமல் அதாவது வாழ்க்கையில் பிணி இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் யோகம் நிறைந்த வாழ்க்கை.
இந்த யோகா பண்றதுக்குன்னு நேரம் ஏதாவது இருக்கா?
குறிப்பிட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில அதிகாலையில பண்றது வந்து ரொம்ப நல்லது. இல்லை இடைப்பட்ட காலை ஈவினிங் அதாவது மாலை நேரத்தில் பண்றதும் ரொம்ப அருமையான நேரம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டைமும் கிடைக்கல, எல்லா டைமுக்குமே யோகா பண்ணலாம். என்ன மாதிரியான யோகா பண்ணலாம் அப்படின்னா அந்தந்த டைம் இப்போ உட்காந்துட்டு இருப்போம் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆசனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அரியாசனம் சிம்மாசனம் இந்த சேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த உக்காந்துட்டே இருக்கக்கூடிய ஆசனத்தில் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கு சுகாசனம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி உக்காந்துட்டு இருக்கும் போது சில பேர்னால எந்திரிச்சு நடக்க முடியாது, சில பேருக்கு வந்து உக்காந்துட்டே இருப்பாங்க, அவங்களும் யோகாசனம் பண்ணலாம். முத்திரைகள் அப்படிங்கிற ஒரு முத்திரைகள் மூலயமாக யோகா பண்ணலாம். நம்ம வந்து பிராணாயமம் மூச்சு பயிற்சினாலையும் யோகா பண்ணலாம். ஆனால் நம்ம வயிறு நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு முறையை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டிங்கனாக்கா ஒரு மினிமம் ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு கால அவகாசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோகா ஆசனங்கள் பண்ணலாம். அது அவங்கவுங்களுடைய உடம்புக்கு தகுந்தவாறு எது வந்து எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் லிமிடேஷன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நல்ல ஒரு காலையில் சொல்லக்கூடிய பிராண சக்தியை உள்ளிழுத்துக்கும். அப்போ நம்ம சூரியன் உதைக்கிற நேரமும் சூரியன் வந்து அஷ்டமதிக்கிற நேரத்திலையும் நம்ம பண்ணக்கூடிய யோகாசனம் நமக்கு சக்தியையும் அமைதியையும் கொடுக்கும். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலையில் ஈடுபாடு இருக்கும். அப்போ அதை யோகாவுக்கு தனியாக ஒரு நேரம் கொடுத்து ஆசனம் பண்ணணும் பிராணாயம் பண்ணணுங்கிறதுக்கு டைம் ஈடுபாடு இருக்காது, நம்ம மனசு உள்ள இருக்காது. உள்ள கரெக்டா காலையில எழுந்த அந்த உடனே அது கொஞ்சம் நம்ம அந்த காலையில் அந்த பிராணசக்தி வாங்கி கொண்டு பிராணாயமம் பண்ணும் போது நம்மளுடைய உடலும் சரி அதை ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய திறமை நம்மளுடைய உடம்புக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. அப்போ நம்ம காலையில் மாலையில் அந்த மாதிரி பண்ணலாம். மற்ற டைம்ல வந்து முதிரைகள் மூலயமாவும் சில டைம் பிராணாயமம் மூலயமாவும் எளிதில் சாப்பிடக்கூடிய உணவு தன்மையை வச்சு பண்ண முடியும் யோகா.
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மன அழுத்தத்தால் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த துரிதமான உணவு, அடுத்து வந்து வேலைப்பழு, இப்படி காரணமாக வந்து நிறைய பேர் வந்து மன அழுத்தத்தோடு இருக்காங்க. இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு யோக பயிற்சி மூலம் என்னென்ன வழிகள்லாம் இருக்கு மேடம்?
ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்தி யோகா. ஏன்னா மன அழுத்தம்ங்கும் போது எல்லாருக்குமே இருக்குது, இரஸ்பெக்ட் ஆஃப் ஏஜ், ஜெண்டர், இந்த என்ன ஒரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த மன அழுத்தம்ங்கிறது சாதாரணமாக இருக்குது. குழந்தைங்கள் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் எக்ஸாம் இருக்குது, முடிக்கணும்னா உடனே மன அழுத்தம் இருக்குது. இப்பயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு ஆங்ஸைட்டி இருக்குது, எனக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இதெல்லாம் எதுக்கு காரணம் அப்படின்னா அவங்க தன்னை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறதே சுத்தமாக மறந்துடுறாங்க. இதை ஓவர் கம் பண்ணணும், இதை செயல்படுத்துறதுக்கு ஓவர் கம் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து வெளிக்காற்று சுவாசிக்க பயன்படுத்த தெரியணும். கொஞ்ச நேரமாவது வந்து சூரியன் ஒளி நம்ம மேலே படணும். விட்டமின் டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மேலே பட்டு அது மூலயமா நம்ம போன் எலும்புகள் தசைகள் எல்லாம் பிடிப்பு இந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்கிறோம் இல்லைங்களா, பிரெயினுக்கு எப்படி சிக்னல் போகுது, நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்லேருந்து முதுகு தண்டு வளத்துலேருந்து போய் நம்ம பிரெயின் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கொடுத்து திருப்பி நம்மளுடைய மெமரி ஃபோக்கஸ் இதெல்லாம் நம்மளுடைய பிரெயின்லேருந்து வருதுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் செயல்படணும் அப்படின்னாவே நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்போது நம்ம சொல்லக்கூடிய நல்ல ஹார்மோன் சொல்கிறாங்க, டோஃபமைன் செரட்டோனின் அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ்லேருந்து நல்லபடியாக இயங்கணும், அப்படி நல்ல ஹார்மோன்கள் சுரக்கணும் அப்படின்னாவே நமக்கு யோகம் பயிற்சி ஒரு ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாயம் தேவைப்படுது. அப்போ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாவே இந்த மாதிரி ஹார்மோன்கள் சுரக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் சொல்லக்கூடியதை போக்கிக்கலாம். எல்லாருக்குமே வந்து டைம் கிடைக்கல அப்படிங்கும் போது பக்தி யோகையில ஏற்படுறாங்க. மனசு வந்து பக்தியோட ஒரு பகவானை ஈடுபாடு செஞ்சு நம்ம வந்து பிரார்த்தனை செய்யும் போதோ ப்ரேயர்ஸ் பண்ணும் போதோ மெடிடேஷன் பண்ணும் போதோ இல்லை நம்ம வந்து உருகி சுவாமியை உருகி பாட்டு பாடும் போதோ அப்போ அவங்களுக்கு மனநிறைவு கொடுக்குது, அதையும் ஓவர் கம் பண்ணலாம். அப்படி என்னால் பக்தி யோகம் வந்து பாட தெரியல எனக்கு பாடவும் முடியாது அந்த அப்படி இருந்ததுன்னா நம்ம வேலையில் செய்கிற வேலையில் கண்ணும் கருத்துமா முழு மனசோட செஞ்சு நான் செய்கிற வேலையில் வந்து மட்டும் கவனமும் செலுத்தி அதற்கு இருக்கக்கூடிய பலன்கள் நான் செஞ்சேங்கிற ஒரு நான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இல்லாமல் நான் இந்த வேலை எனக்கு செய்யப்பட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்னு எடுத்து அந்த வேலையை முற்றிலும் முழு மனதுமாக செஞ்சு முடிச்சா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நேசிச்சு அந்த விஷயத்த வந்து நமக்கு யாருக்கோ செய்யறோம்னு இல்லாம இப்ப கடவுளுக்கு பக்தியா சொல்லும் போது எவ்வளவு ஒரு ஆனந்தம் வர மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையிலையும் ஒரு ஆனந்தத்தோட செய்யும் போதும் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டியில பிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் ஆனந்தமா செய்யும் போதும் இதை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா மெடிடேஷன் இல்லைன்னா பிடிச்ச மியூசிக் இந்த பிடிச்ச மாதிரியான இசைகள் கேட்கும் போதும் நமக்கு இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியும் முடியல நம்மளுடைய அணுகுமுறை கவுன்சிலிங் இல்லை வந்து யோகா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம போய் பழகிக்கிறோம். ஒரு நல்ல புக்கு ஒரு படிக்கிறது, திறனை வளர்த்தி கொள்றது, இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது. எது நமக்கு பிடிச்ச விஷயங்கள், டிப்ரெஷன் காரணம் என்ன, நமக்கு பிடிக்காம செய்யற விஷயம். உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் எல்லாருக்குமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்குங்க, வேலைகள்லாம் இருக்கு. ஆனால் விஷயம் என்னன்னா பிடிக்காம செய்யற காரணத்தினால அந்த துறையை விட்டு வெளியில வந்துட்டு திருப்ப வேற துறையை தேடுறாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு உதாரணமா நான் சொல்லணும்னா டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணம் இப்போ நான் வந்து மார்னிங் ஒரு காலையில 8 AM ஈவினிங் 9 PM வரைக்கும் வேலை செய்யறேங்க, எனக்கு இது மாதிரி பிடிக்கல, எனக்கு காலையில 9 to 6 ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்கனாக்கா அப்போ அவங்க கிட்ட ஜாப் இருக்கு, ஆனா அதை வந்து எப்படி நான் வந்து 8 to 8 குறைச்சி டைமை குறைச்சி கொண்டு வரதுக்குண்டான வலி சக்திகள் தெரியல. அதுக்காக தான் யோகத்தை வந்து பயன்படுத்திக்கணும். யோகம் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது, அது உங்க புத்தியோட செயல்திறனை கூர்மையாக்குது. நீங்கள் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், உங்க வாழ்க்கையில எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கொண்டு வருது. அதனாலதான் யோகத்து மூலியமான சிறப்புகள் வந்து உங்களை உங்களையே உங்களை அறிய செய்ய வைக்குது. அப்போ உங்களுக்கு டிப்ரெஷன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு வேலையும் ஒரு சேலஞ்சிங் இருந்தாக்கா அந்த சேலஞ்சை எப்படி நான் எதிர்கொண்டு நான் அதை எதிர்கொண்டு வருவேனே அப்படிதான் பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இன்னொன்னு கேட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்கு, அப்ப டிப்ரெஷன் இருக்கு, எனக்கு சோறு வருதுன்னு தான் சொல்லிட்டு நம்ம இருக்கணும்.
நம்மளுடைய வாழ்வியல் முறையில யோகா எந்தெந்த வகையில பயன்படுது?
வாழ்வியல் பாத்தீங்கன்னாக்கா காலையில நம்ம ஒரு கிளாஸ்க்கு போகிறோம். அந்த கிளாஸ் ரூம் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி இல்லை, யோகா ரொம்ப கை கொடுக்குது. ஏன்னா பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மார்னிங் ப்ரேயர்லே ஆரம்பிக்கிறாங்க, அசம்பிளி ஹால் ப்ரேயர் ஹால்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இதே வந்து அங்கேருந்தே யோகம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அது ஒரு டிசிப்ளின், கரெக்ட் டைமுக்கு வரணும், பங்க்சுவலிட்டி இருக்கணும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, வீட்லேயே இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு நான் காலையில் சாப்பாடை வந்து நைட்டு வந்து 8 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன், 8 மணிக்கு தான் என் வாழ்க்கையே நேரமே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அது வந்து அங்கே யோகமே இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கையில் அன்றாட பயணிகள் நம்ம பயணிச்சிட்ருக்க பாதையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே யோகா வருது. இப்போ நான் இங்கே பேசிகிட்ருக்குறேன், இப்போ நான் கவனம் சிதறாமல் உங்ககிட்ட பேசுகிறதே ஒரு யோகம் தான். இப்போ நான் ஒரு புக்கை புத்தகத்தை படிக்கிறேன், அந்த புத்தகத்தில் இருக்கிறது என்னென்ன உள்வாங்கிட்டு படிக்கக்கூடிய விஷயங்கள் யோகம் தான். ஒரு சமைக்கிறாங்க வீட்டு பெண்மணிகள், அங்கே வந்து நம்ம சமைக்கிற இடத்துல கரெக்டான கல் உப்பு போட்டிருக்கோமா இல்லை தூள் உப்பு போட்டிருக்கோமா, புளி கரெக்டாக ஊற்றிருக்கோமா, அதை கவனித்து செய்கிறதே ஒரு யோகம் தான். எல்லா விதத்துலேயும் நம்ம பேசுறதுலேருந்து பழகிறதுலேருந்து மற்றவங்கள நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு யோகம் தான். அந்த குவாலிட்டி நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் எப்பயெல்லாம் சுழந்துட்டு இருக்கோ எல்லா இடத்துலயுமே யோகம் இருந்துட்டே இருக்கு அவங்களுடைய.
இந்த நீங்க இந்த யோகா கலையை யார்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
நான் முதல்ல என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா இது என்னோட வீட்டு பழக்கத்தினால உண்டானதுதான் இந்த ஒழுக்கம் அப்படின்னு சொல்லணும். எப்படின்னா என்னுடைய அம்மா வந்து அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர், டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன் சொல்லலாம், ஸ்டேட் பிளேயர் இன் த டாப் லெவல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருந்த காலத்தில் அவங்க வீட்டில் வந்து செயல்கூடிய செயல்கள், வீட்டில் இருந்து செயல்கூடிய செயல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே யோகம் யோகம் முறையில் தான் இருக்கும். காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம வீட்டு வேலைகள் செய்கிறதுலேருந்து அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக ஒரு ஹேபிட்வலா அப்படி பண்ணிட்டே வரதை பார்த்தீங்கன்னா அது நம்ம வீட்டில இருந்து தான் வருது. அப்படிதான் எனக்கும் கிடைச்சது பாக்கியம். அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யோகா குரு யோகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாசிக் லிட்ரேச்சர்ஸ், நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் சொன்னபடி வேதிக் யோகா, அவருடைய நம்ம ஸ்கூல்ல இருந்து படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குற விஷயங்கள், மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், அதில் இருந்து வரக்கூடிய காலேஜுக்கு வந்து காலேஜ்லேருந்து அப்படி ஒரு ஒரு விஷயமா எல்லார்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டு வரும். எல்லார்கிட்டையும் யார்கிட்டையெல்லாம் நம்ம கற்றுக்குறோமோ அவங்களாம் நம்ம ஒரு வகையில் ஒரு மென்டார் குருன்னு ஆயிடுறாங்க. என்னோட வாழ்க்கையில் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி வரும்போது நான் பல இதில் வந்து இன்ஸ்டியூட்ஸில் வந்து கற்றுக்கிட்டேன். உதாரணத்துக்கு சுவாமி விவேகானந்தா ஆஷ்ரம், பிஹார் ஸ்கூல் ஆஃப் யோகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இப்போ வந்து என்னுடைய யோகி அதாவது சாஸ்திர குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கே வி கிருஷ்ணன்ஜி. அவர் வந்து வேதிக் வேதம் சொல்லி கொடுக்குறவராக இருக்கார். அதில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன நம்ம வேதத்தில் சொல்லக்கூடிய சாராம்சம்லாம் எடுத்துட்டு அதை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது எது ஒன்று நம்ம பயன்படுத்தி அது நமக்கு நல்ல தீர்வை கொடுத்து நம்ம நல்லபடியாக இருக்க வைக்கதோ அவங்க நமக்கு கடவுளாகவும் குருவாகவும் தெரிகிறாங்க. அந்த வகையில் இந்த பிரபஞ்சத்தில் தோன்ற அத்தனை ஆன்மாட்கள் இயற்கைக்கும் முதல் கண் சமர்ப்பணம் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த யோகா கலையை சிறப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு என்னென்ன பயிற்சி எல்லாம் தேவை?
முதல்ல அவங்க செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வரணும், எண்ணம் வரணும். எண்ணம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு செய்யக்கூடிய ஆர்வம் பாடியிலே வந்துடும். ஸோ நம்ம எண்ணங்கள் நம்ம பாடியில் சிக்னலாக வந்து அதை செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல எண்ணங்கள் தான் வரணும், நம்ம செய்யணுங்கிற ஃபஸ்ட்டு எண்ணங்கள் வரணும். அப்போ எண்ணங்கள் வந்தது அப்படின்னாக்கா அதுக்குண்டான யோகா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, யோகா யூனோ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு, ஒரு எடுத்து படிக்கக்கூடிய திறன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அமைப்புக்குள்ள அவங்க போய் செயல்படுத்தலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து தான் செய்யக்கூடிய யோகா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் நான் என் மன ரீதியாக என் உணர்வுக்கு நான் அதை எடுத்து என்ன நான் வந்து செயல்படுத்திக்க தயாராகிறதுக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டுமே இந்த யோகக்கலை அவங்களுக்கு ஒரு குருவாக அமையுமே தவிர மிச்சவங்க எல்லாருக்குமே இது யோகாங்கிறது ஒரு ஒரு வேர்டு யோகா நான் போய் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுமா நான் யோகாங்கிறது ஒரு ஸ்போர்ட்டாக நான் போய் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட தான் நிறுத்திக்கும்.
நம்ம நிகழ்ச்சி கேட்டுருக்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ப்பம் மற்றும் மெனோஃபாஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் நம்ம ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய இருக்கு. சக்தி நிறைய இருக்கு, பெண் என்றாலே சக்தி. ஆனால் அந்த சக்திக்கு வந்து நிறையா விசேஷங்கள் இது மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகா வந்து அதிசயங்களை செய்யக்கூடிய அங்கமாக வந்து பார்க்கப்படணும். நம்ம அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏன்னா பெண்கள் தான் வந்து நிறைய துறையில் எல்லா விதமான செயல்களும் பன்முக செயல்கள் செஞ்சு கொண்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபெதர்ஸ், ஒரு அம்மாவா, ஒரு தங்கையா, ஒரு ஒரு மகளா, ஒரு தங்கையா, அக்காவா, ஒரு ஆசிரியரா, ஒரு உலகத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்கவங்க கூடிய செயல்பாட்டு பண்ணுறவங்களா. ஸோ அந்த மாதிரி பல பகுதியில் வந்து நிர்வாகிகளாக செயல்திறனோடு செயல்பட்டு இருக்கவங்க பெண்களுக்கு முதல்ல நான் சொல்ல வர்றது என்னென்னா, பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்தை உடல் அமைப்பை நம்ம இறைவன் கொடுத்த இந்த இயற்கையான விஷயத்தை வந்து நம்ம அதை எடுத்து அதுக்கு முதல்ல உணர்வு கொடுத்து மதிப்பு கொடுத்து யோகத்தை செய்ய பழகிக்கொள்ளணும். வேலை வேலைன்னு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த் கான்செப்டை வந்து பயன்படுத்தி அதுக்கு மூலயமா கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம குறையில்லாமல் வீடும் அலுவலக வேலையும் ரெண்டுத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு செய்ய முடியும். ஆண்களுக்கும் நீங்கள் வந்து கண்டினியூவஸாக நீங்கள் ட்ராவலில் இருக்கிறவங்களா இருந்ததுன்னா, பெண்களும் இருக்காங்க பட் அதிகபட்சமாக ஆண்களுக்கு இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா சின்ன சின்ன ஒரு யோகாசனம் இருக்கும் போது நம்ம கழுத்துக்கு கைக்கு ஷோல்டருக்கு அந்த மாதிரி வந்து பாதங்களுக்கு இருக்கிற இடத்துல நம்ம சில ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கும் அது இயல்பாகவே வந்து யோகா தானாக பண்ணுறோன்னு இல்லாமல் நம்ம பாடி ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு அது பண்ண ஆரம்பிக்கக்கூடிய திறன்மை இருக்கும். முதியவர்கள் பெரியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்ராஸ் பயன்படுத்தலாம், பிராணாயமம் பயன்படுத்தலாம், சில 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 ஸ்ட்ரெச்சஸ்கள் பயன்படுத்தலாம். அப்போ இந்த அல்சீமர் டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ் இந்த மாதிரி நியூரோலஜிக்கல் டிசார்டர் டிசீஸ் எல்லாம் வந்து முற்றிலுமே அறவே இல்லாமல் படுத்தலாம். கோபத்தை வந்து முக்கியமாக கட்டுப்படுத்த வைக்கும் அனைவரையும் சின்னவங்கள் முதல் பெரியவர்களுடைய சாதாரண ஒரு விஷயமே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் கம்யூனிகேஷன் மூலயமா ஒரு கோபத்தை தூண்டுது. அதையும் வந்து இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப அவசியம். யோகா அதை வந்து பெரிய செயல்திறனாக அது எல்லாரும் மனசுலையும் அதை செயலாற்றி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி கட்டுப்படுத்துறதுக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சில ஆசனஸ்கெலாம் ஆசனங்கள்லாம் இருக்குது. இப்போ தாடாசனம் சொல்லணும்னாக்கா அவங்க வந்து வளர்ச்சி பெறுறதுக்கு நம்ம ஹைட்டாக ஆகணும், நம்ம ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி தாடாசனம் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மைண்டை ஒருங்கிணைச்சு இல்லாமல் முதல்ல ஃபிசிக்கல் பாடியிலேருந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா விருட்சகம் ஆசனம் அப்படின்னாக்கா அந்த பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனம், அப்புறம் பாதஹஸ்தாசனான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நம்ம எலும்பு தொடை எலும்பு வலுவு இருக்கும். அந்த மாதிரி இப்போ நான் வந்து குண்டாகக்கூடாது, நான் வந்து ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா அதுக்கு ஹாலாசனா, இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் இப்படி வந்து அதனுடைய பை ப்ராடக்டாக தான் இதனுடைய பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்கணுமே தவிர அதை பண்ணுறதுக்காக நான் அந்த ஆசனங்கள் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்காம இதை ஏன் சொல்லப்படுது புத்தகங்களில் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற வச்சு தான் நம்ம ஆசனங்களை பண்ணுறோம். அதுக்கு மாறாக நம்ம பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிச்சம் சொல்லக்கூடிய மன அழுத்தமும் சரி நம்மளுடைய வாழ்க்கையை அதை சுத்தமாக இல்லாமல் செஞ்சு ரொம்ப இயற்கையா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில வாழ வைக்கும். இந்த மாதிரி அப்ப நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஆசனங்கள் மட்டும் பண்ணாம ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம். ஆசனங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வெளியில வரும்போது தான் அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாடியில அப்சர்வ் ஆகும். ஸோ இது எல்லா தரப்புலையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஏஜுக்கு உண்டவாறு அவங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த ஆசனங்களை எடுத்துட்டு யோகா பயிற்சியை வந்து மேற்கொண்டுட்டே தினமும் நாள்தோறும் யுக்தஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டசிய கர்மசு யுக்த சொப்னாவ போதசிய யோகபவதி துக்கஹா அப்படின்னு சொல்லக்கூடிய பகவத்கீதா ஸ்லோக்கால சொல்லக்கூடிய இந்த யோகம் அப்படின்னாக்கா ரெகுலரா செய்யணும், அதுவும் நம்ம கரெக்டா வேலைக்கு சாப்பிடணும், கரெக்டா தூங்கி எழுந்திருக்கணும், நம்ம வேலைகள் கரெக்டா செய்யணும், ரெகுலரா கரெக்டாங்கிறது இங்க என்னென்ன வேர்டு ரெகுலரா அதுக்கு அதை இடைவிடாம அதை ரெகுலரா செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்குள்ளேயே இருக்க யோகம் பிரதிபலிக்கும்.
நம்ம வந்து நம்மளுடைய உடலுக்கு உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு வகைகளை பத்தி சொல்லுங்க.
இப்போ அது அதாவது உடலை எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாக நம்ம சாப்பிடணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து ராகி எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உழவு தொழில் பண்ணிட்டு இருக்கும் போது ராகி களி கஞ்சி இது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஆரோக்கியமாக இருந்தாங்க, சுவாசம் இயற்கையான சுவாச காற்று இருந்தது, நல்ல பியூரிஃபைடு அதாவது வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரு சுத்தமான இயற்கையோடு சேர்ந்த ஒரு காற்று இருந்தது, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடும் அதே மாதிரி எளிதில் ஜீரணம் செய்யக்கூடிய உணவாக இருக்கணும். நாங்கள் வந்து நிறைய மசாலா ஐட்டம், நிறைய இந்த ஃப்ரைட் ஐட்டம், இந்த டீப் ரோஸ்டட் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னாக்கா உடலில் அஜீர்ண கோளாறு வரும். ஏன்னா இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, நம்ம உட்காந்துட்டே இருக்கோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் போகும்போது உட்காடுறோம், அது வந்து நம்ம காராக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எங்கே போனாலும் உட்காடுறோம், இல்லை நிற்கிறோம், இல்லை நீங்கள் ஒரு டிவி பார்க்கணுமானும் உட்காடுறோம், படிக்கணுமா உட்காடுறோம், நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் போய் ஒரு ஒரு தியேட்டரில் போய் ஒரு மூவி பார்க்கணுமா அங்கேயும் உட்காடுறோம், எல்லா இடத்துலையும் நம்ம உட்காந்தே தான் நம்ம. ஆனால் நம்மளோட இயல்பு உட்காடுறது கிடையாது. அப்போது உணவு முறை, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை உட்காந்துட்டே இருந்தால் எப்படி டைஜஸ்ட் ஆகும்? அப்போ நம்ம ஃபாஸ்டிங் நிறைய கொண்டு வரணும், அதாவது விரதங்கள் செரிமானம் செய்கிறதுக்கு கொண்டு வரணும். நம்ம இயல்பாகவே நம்ம உடம்பை வந்து எளிதில் செரிமானம் செய்யக்கூடிய தன்மை வந்து ஃபுட்டுக்கு வந்து இருக்குது. ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து பெரிய ஹை ஃபேட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவு முறைகள் எடுத்தோம்னாக்கா அது உடல் வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் ஆகும். அப்போது ஒரு வேளை ஃபுட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், ஃபாஸ்டிங் கொண்டு வாங்க, அப்போது அது என்ன பண்ணும், தேவையான குளுக்கோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்திக்கு கொடுக்க மட்டும் செஞ்சு உட்கார்ற சக்திக்கு மட்டும் கொடுக்க செய்யும். நீங்கள் அதிகப்படியான எடுத்துகிட்டே போனீங்கன்னா அது ஃப்ளாட்டாகவும் கொலஸ்ட்ராலாகவும் மாறி நம்ம உடம்புல வந்து கட்டிகள் ஆகும். அதுதான் இப்போ சொல்லக்கூடிய கேன்சர், டியூமர், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு கொண்டு வரும். அப்போது என்ன மாதிரியான உணவுங்கிறது உங்கள் உடம்பே சொல்லும், எல்லாருக்குள்ளேயும் இருக்க உடம்பு சொல்லும். எப்படின்னா இப்போ மில்லட்டு, ஸ்ப்ரவுட்டு இதெல்லாம் வந்து ஒரு இதில் சாப்பிட்டிங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது டைஜஷனுக்கும் ஸ்லோவாக ஆகும், உங்களுடைய உடம்புக்கும் பசிக்காது. அது நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டோம்னா அது கொடுக்க கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்ன பண்ணணும், நம்மளை நிறைய சாப்பிட தோணிட்டே வச்சுட்ருக்கோம். அது சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், நமக்கே தெரியாமல் நம்ம வேலையில் ஈடுபாட்டுக்கு நிறைய சாப்பிட்ருவோம், நம்ம உடல் பருமனத்து போகும். அப்போ நம்ம எக்ஸசைஸ் எவ்வளோ பண்ணாலும் நம்ம உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கும் செய்யாது. இதை மருத்துவ ரீதியாகவும் நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த மருந்து செயலிழந்து போகும். அப்போது எது வந்து ஈஸியாக உங்கள் உடம்புக்கு செயல்பாட்டு, இப்போ நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டி செய்கிறவங்களா இருந்தீங்கனாக்கா அப்போ என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஃபுட் எடுத்துக்கோங்க, அப்போ அது டைஜஸ்ட் ஆகும். நீங்கள் உங்களுடைய வேலைக்கு ஏற்றவாறு உணவு முறையை கையாளுங்கள். உங்கள் வேலைக்கு உட்காந்துட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை, வேலைகள் நிறைய செஞ்சுட்டே இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருக்குது, பெரிய எடுத்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் செய்கிறேன், நான் இங்கே ஓடணும் அங்கே ஓடணும், அதுக்கு தகுந்த மாதிரியான கார்போஹைட்ரேட் இன்டேக்கை எடுத்துக்கோங்க, புரதச்சத்தை எடுத்துக்கோங்க, விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒரு குவான்டிட்டி இருக்கணும். அப்போ ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க, இந்த நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க, காய்கறிகள், கீரைகள், இந்த ராகி, சோளம், கம்பு, திரவாலரிசி, கம்பு இந்த மாதிரி இந்த மாதிரி மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தானிய வகைகள், சிறு தானிய வகைகள்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க.
இவ்வளவு நேரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு யோகா கலைகள் பற்றியும் ஆரோக்கியமான உணவுகள் பற்றியும் பல விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிட்டேங்க. நேர்கள் எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பயனுள்ள தகவல்களை வழங்கினதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டோம்.
ரத்னவாணி 90.8 FM க்கு நடத்தி கொண்டிருக்கோம். ரத்னம் காலேஜில் இருக்கக்கூடிய திரு மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களை, நிகழ்ச்சி கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.